புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முதியோர் நலத்திட்ட சிறப்பு நிகழ்ச்சியில் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகமும் டெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் சிஆர்ஏ கம்யூனிட்டி ரேடியோ அசோசியேஷன் இணைந்து வழங்கக்கூடிய மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் திட்டம், அதாவது அடல் வயோ அபியுதாய் யோஜனா என்ற திட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு தகவல்களை தற்பொழுது நமது புதுகை பண்பலை 91.2 கேட்டு மகிழலாம். அத்தியாயம் 1, எல்டர் லைன்.
கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? நம்ம வாழ்க்கையோட பருவங்கள் என்னங்க? குழந்தை பருவம், பதின்ம பருவம், இளமை பருவம், நடுவயது பருவம், அப்புறம் முதுமை பருவம். இப்படி வகைப்படுத்தலாம். பிறந்ததுல இருந்து 12 வயது வரை குழந்தை பருவம். இந்த பருவத்துல ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவுகள், ஆசைப்படுறதெல்லாம் முடிஞ்ச அளவு வாங்கி கொடுத்து கண்ணும் கருத்துமா பார்த்து பார்த்து வளர்ப்போம். 13 வயதுல இருந்து 22 வயது வரை எப்படி போகும்னே தெரியாது. அதுவரை குழந்தைங்களா இருந்த நம்ம பசங்க கடகடான்னு வளர்ந்து நண்பர்கள் மாதிரி ஆகிருவாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போறது, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அப்படி இப்படின்னு எல்லா பொறுப்புகளையும் செஞ்சு முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா வயசு 55 ஆகிருக்கும். ஆமாங்க, ஓடி ஆடி எல்லாரும் இங்க வந்துதான் ஆகணும். அதுதான் முதுமை பருவம், வாழ்க்கையோட கடைசி பருவம். முடியெல்லாம் நரைச்சு, தோல் சுருங்கி, நினைச்சதை சாப்பிட முடியாம யாராவது ஒத்தாசைக்கு கூட இருக்க மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு மறுபடியும் குழந்தைய மாறி போயிருக்கிற பருவம் தான் இந்த முதுமை பருவம். இந்த பருவத்துல இருக்கிற வயதானவர்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு புதிய நிகழ்ச்சி தான் இந்த மூத்தோருக்கு முதல் வணக்கம். முதியோர் நலம் பேணுவோம், சமுதாய நலன் காப்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம். இது இந்திய சமுதாய வானொலி கூட்டமைப்பின் ஒரு முயற்சி. இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற நீங்க எந்த பருவத்துல இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். நம்மள சுத்தி நிறைய வயசானவங்க இருப்பாங்க. என்னைக்காவது அவங்க கிட்ட போய் உங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, நேரத்துக்கு சாப்பிடுறீங்களா, உடம்பு சரியில்லாம போச்சுன்னா யார் உங்களை பாத்துக்குவா, தினமும் செலவுக்கு என்ன பண்றீங்க, உங்களுக்கு நண்பர்கள் இருக்காங்களா, கூட இருக்கிறவங்க உங்களை மரியாதையா நடத்துறாங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? இல்லையா? சரி விடுங்க, நல்ல விஷயத்த தொடங்க ஒரு நொடி கூட தாமதிக்க வேண்டாம்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால இப்பவே போய் கேட்கலாமா?
வணக்கம் ஐயா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க ஐயா.
என் பேரு ராமசாமி வடலத்தூர்ல பேசுறேன்
ஐயா. இப்ப உங்களோட வாழ்க்கை வந்து எப்படி போயிட்டு இருக்கு?
எனக்கு வந்து உதவி பண்ண வைக்கவோ ஆள் கிடையாது. நம்ம புள்ள சாப்பாடுகள் எல்லாம் கொடுக்கறாங்க. தனிப்பட்ட முறையில இருக்கேன்.
என் பேரு ஜெயினத்தம்மா, வயசு 60.
சரி, இப்போ உங்களோட செலவுக்குனா நீங்கள் என்ன பண்றீங்க? ஏதாச்சும் உங்களுக்கு தனியாக செலவு இருக்கு அப்படின்னா?
ஏதோ எங்கள் மக்கமார் தர்றாங்க, ஏதோ பொருள் வாங்கி விற்கிறேன், தேங்காய் மாங்காய் சின்ன கடை வச்சு.
என் பேர் முத்துராணி.
பாட்டி, இப்போ உங்களுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம போயிருச்சு அப்படின்னா உங்களை யார் வந்து பார்த்துப்பா?
உள்ளே வந்து கூட்டிட்டு போயிருங்க, ஊருக்கு கூட்டு போயிருங்க. கூட்டி கொண்டு போய் வச்சு அவ்வளோ சூப்பராக வாக்கி விடமாட்டாளுங்க என்னைய. நான் தான், நம்ம ஊர் படி சுகாதாரமாக இருக்காது அப்படின்ட்டு நான் தான் ஓடி வந்துடுறேன்.
சரி, என் பேர் பிரமிளா மேரி, வயசு எனக்கா 65.
இந்த சமயத்தில் உங்கள் வாழ்க்கை வந்து எப்படி போயிட்டு இருக்கு?
வாழ்க்கையை கஷ்டமா நினைச்சா தான் கஷ்டம், சந்தோஷமா நினைச்சா சந்தோஷமா தான் போய்கிட்டு இருக்கு. சந்தோஷமா இருக்கு எனக்கு, பேரம்பேத்தியோட ரொம்ப ஹாப்பியா இருக்கு.
உங்க வீட்டுல நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க வீட்டுல இருக்க எல்லாரும் உங்களை மரியாதையா நடத்துவாங்களா?
அதெல்லாம் கொடுக்கத்தான் செய்யுங்க மரியாதை. அதெல்லாம் குறை சொல்ல முடியாது யாரையும், அதெல்லாம் கொடுக்கத்தான் செய்யுங்க.
நம்ம தாத்தா பாட்டி பேசினதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையையும் அவங்களோட மனநிலையையும் ஓரளவு இல்ல நிறையவே புரிஞ்சுக்க முடியுதுல்ல. எல்லாரோட வாழ்க்கை பயணமும் முதுமையை நோக்கினதுதான் புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா வயோதிகத்துல கைத்தடிக்கு பதிலா நிறைய கைகள் உதவிக்கு வரும். நம்ம லட்சுமி கூட அப்படிதான், தன்னோட தாத்தாவையே நல்ல நண்பரா மாத்திக்கிட்டா. வாங்க அவங்க கதைக்குள்ள போவோம்.
தாத்தா, தாத்தா, கதவை திறங்க. ஏ அப்பா, இவ்ளோ நேரமா கிளம்ப?
கொஞ்ச நேரமா தாத்தா, அந்த கிளம்பிட்டேன்.
என்ன தாத்தா, எப்பவும் கிளம்புறதுல பொண்ணுங்க தான் லேட் ஆகும்னு சொல்வீங்க. இப்ப நான் கிளம்பி 1/2 மணி நேரம் ஆச்சு, பாஸ் இன்னும் கிளம்பல. என்ன தாத்தா, கேக்குதா?
கேக்குது கேக்குது. நான் தூக்கி வளர்த்த என் செல்ல பேத்தி என்னை நக்கல் பண்றது நல்லாவே கேக்குது. ஆனா என்ன பண்றது, இந்த தாத்தாவுக்கு கம்பு ஒண்டி நடக்கிற வயசாயிருச்சுன்னு என் பேத்திக்கு தெரியல போல.
அதெல்லாம் தெரியாமலா இருக்கும். இருந்தாலும் இவ்வளவு லேட் ஆகாது.
மழைக்காலம் ஆரம்பிச்சுட்டு கொடை எடுத்து வைக்கணும், குளிரும், சொற்று போடணும், கொஞ்சம் பொறுத்துக்க என் செல்ல குட்டி.
நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. அப்ப நான் உங்களை விட பலசாலியா தாத்தா?
பலசாலி மட்டும் இல்ல, புத்திசாலியும் கூட.
நானா தாத்தா? நீங்க என்ன விட புத்திசாலி. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போற பிளானை கேன்சல் பண்ண வச்சுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ பார்க்க என்ன கூட்டிட்டு போறீங்கல்ல, உங்க பேச்சு திறமைக்கு நான் அடிமையப்பா.
இத்தனை வயசாயும் தாத்தாவுக்கு இந்த திறமை கூட இல்லைனா எப்படி? சரி சரி, கிளம்பலாமா?
போலாமே. சரி தாத்தா, நான் இங்க நாலு நாள் தான் இருப்பேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்னைய ரொம்ப டேமேஜ் பண்ண கூடாது.
முன்ன பின்ன நீயும் அவங்கள பார்த்ததே இல்ல, அவங்களும் உன்னை பார்த்ததும் இல்ல. அப்புறம் எப்படி அவங்க முன்னாடி தாத்தா அப்படி பண்ண போறேன்?
ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ பத்தி என்கிட்ட நிறைய சொல்லிருக்கீங்க, அது மாதிரி என்ன பத்தியும் அவங்கள்ட்ட சொல்லிருப்பீங்கல்ல, அத நினைச்சுதான் அப்படி சொன்னேன்.
கண்டிப்பா சொல்லிருக்கிறேன்.
என்ன சொல்லிருக்கீங்க தாத்தா?
நீ மக்களுக்காக சேவை பண்ற படிப்பு படிச்சிருக்கேன்னு, இப்போ லீவுக்கு வந்ததோட உன்னோட தாத்தாக்குன்னு மட்டும் அக்கறையா இல்லாம என்ன மாதிரி வயசானவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஒரு காரியம் பண்ண போறான்னு சொல்லி இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, முக்கியமா எங்களை மாதிரி வயசானவங்களுக்கு எல்லாம் திட்டம் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன, அதெல்லாம் கிடைக்க நாங்க என்ன பண்ணணும், எப்படி அந்த திட்டம் மூலமா பயனடையணும்னு எல்லாம் சொல்ல போறேன்னு சொல்லி இருக்கிறேன்.
தாத்தா புள்ள இருக்க வைக்கிறீங்களே தாத்தா, மிக்க நன்றி.
நமக்குள்ள எதுக்கு செலகுட்டி?
தாத்தா நான் படிச்சு முடிச்சதும் ஒரு அறக்கட்டளை தொடங்கி மக்களுக்கு சேவை செய்ய போறேன். உங்க அறிவும் அனுபவமும் என்னோட அறக்கட்டளைக்கு வேணும், அதனால என் கூட பார்ட்னர் ஆயிருங்க.
பேத்தி சொல்ல தாத்தா தட்ட முடியுமா என்ன? சரி சரி, கொஞ்சம் சீக்கிரமா போலாமா? எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க.
இந்த போயிருவோம்.
என்ன பேத்திக்கு என்ன, இந்த இடம் எப்படி இருக்கு? இந்த பூங்கா நாங்க எப்பவும் வழக்கமா சந்திக்கிற இடம்.
தாத்தா சூப்பரா இருக்கு இடம்.
எல்லாரும் மன்னிச்சிருங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.
எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குறதுக்கு தாமதிக்கவே கூடாதுன்னு சொன்னவர் நீங்க தான். நீங்களே லேட்டா வரலாமா?
சரி சரி, நான் இனியும் தாமதிக்க வேண்டாம். இது என் பேத்தி லட்சுமி. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, வயசானவங்களுக்கான திட்டங்கள், அது கிடைக்க நாம என்ன செய்யணும், அத பத்தி எல்லாம் சொல்ல போறாங்க. என்னமா ஆரம்பிச்சிடலாமா?
ஓகே தாத்தா. முக்கியமா நான் எதுக்கு உங்களை இங்க பார்க்க வந்திருக்கேன்னா, அட்டல் வயோ அபியுத்த யோஜனா, இந்த திட்டத்தை பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுக்கத்தான்.
என்னது அட்டல் அட்டலா? என்னமோ என் வாய்க்குல ஒண்ணுமே நுழையலையே.
எனக்கும் தான் அட்டல்னு முதல்ல சொன்னேன், கடைசியில யோஜனான்னு சொன்னேன், நடுவுல சொன்ன ஒண்ணும் விளங்கலையே.
அப்போ அட்டல் யோஜனான்னு மட்டும் சொல்லுவோம், என்ன பேத்திக்கண்ணு, அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லையே.
சூப்பர் தாத்தா, இந்த திட்டத்தோட நோக்கம் என்னவோ அதையே ஆல்ரெடி எல்லாரும் கேட்ச் பண்ணிட்டீங்க.
அந்த திட்டத்தை பத்தி எதுவுமே சொல்லலையா? அதுக்குள்ள நாங்க புரிஞ்சுக்கிட்டோமோ?
உண்மையாதான் தாத்தா, இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கமே வயசானவங்களுக்கு எல்லாமே ரொம்ப கஷ்டம் இல்லாம ஈஸியா கிடைக்கணுங்கிறது தான். அதுபடி பார்த்தா இந்த திட்டத்தோட பேரே உங்களுக்கு சொல்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சு, அப்புறம் நீங்களே அதை ஈஸியா மாத்திட்டீங்க, அதத்தான் சொன்னேன்.
பாரத் உன் பேத்தி கெட்டிக்காரிதான், நல்லா குளிர வச்சு பேசுறா, பெரிய ஆளா வருவா.
நான் ஒண்ணு பொய் சொல்லல தாத்தா, உங்க அறிவுக்கெல்லாம் உங்க எல்லாரையும் வச்சு என்னென்னமோ சாதிக்கலாம்.
நீ இப்படி சொல்லும் போதுதான் எங்களாலையும் ஏதாவது செய்ய முடியும்னு தோணுது.
ஆமா ஆமா, நம்ம குடும்பத்துல எல்லாம் யார் நம்மள மதிக்க, குடும்பத்துக்கே நம்மள பாற மாதிரி பாக்குறாங்க. யாராவது ரெண்டு நிமிஷம் நம்மளோட பேசுறாங்களா, எது சொன்னாலும் எரிஞ்செரிஞ்சு உள்றாங்க. வீட்டுல பேசவே பயமா இருக்கு.
என்ன பண்றது அந்தோணி, எல்லாரும் வேலை வேலைன்னு பறக்குறாங்க, அந்த கஷ்டம் அவங்களுக்கு. பாவம், அவங்களும் குடும்பத்துக்காக தானே ஓடுறாங்க.
நாமளும் தான் வேலைக்கு போனோம், அதுக்காக அவங்க எல்லாரும் குழந்தையா இருந்தப்ப அவங்களோட பேசாம இருந்தா என்ன?
அதானே வர வர கண்ணு ரொம்ப மங்கலா தெரியுது. ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொல்லி என் பையன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், காதலே வாங்குறது இல்லாமே. சின்ன வயசுல எங்க போனாலும் எங்கேயும் இறக்கி விட மாட்டேன், என் தோல் மேலேயே வச்சிருப்பேன். அப்படி பாசமா வளர்த்தேன். இன்னைக்கு என்னன்னா, நம்மளை கண்டும் காணாம இருக்குதுங்க.
என்னைக்கு நம்ம பிள்ளைய குடும்பத்தை காப்பாத்த ஓட ஆரம்பிச்சாங்களோ, அப்பவே நம்ம மேல உள்ள பாசம்லாம் மலை ஏறி போச்சு. என்ன பண்ண, எல்லாம் நம்ம வீதியின் போக வேண்டியதான்.
நம்ம மேல பாசம் இல்லாமையா அதுங்க குடும்பத்துக்காக ராப்பகலா வேலை பாக்குதுங்க. பாசம் எல்லாம் உள்ள இருக்கத்தான் செய்யும் மங்களம்.
நீ கொடுத்து வச்சவும் பார்த்து உன் பேத்தியே நல்ல ஃப்ரெண்டா கூட இருந்து பேசுது. நீ எங்கயாவது போகணும்னா கூட உன்னை கூட்டிக்கிட்டே போகுது.
என்னால இனிமே அடிக்கடிலாம் வர முடியாது.
ஏன் ஏன்?
ஆமா, இங்க வந்துட்டு போனா ரொம்ப நேரம் ஆகுது. அப்புறம் என் வேலையெல்லாம் யாரு பாப்பா?
என்ன சொல்றமா, எனக்கு ஒண்ணும் புடிவிடலையே.
அட பாட்டி, இனிமே எங்க தாத்தாவுக்கு நான் தேவைப்படவே மாட்டேன். அவரே அவரோட வேலையெல்லாம் பாத்துக்குவாருன்னு சொல்றேன்.
எப்படிமா என்னால எல்லாத்தையும் பாத்துக்க முடியும்?
ஒரே ஒரு போன் பண்ணா போதும் தாத்தா, எல்லாம் முடிஞ்சிரும்.
ஒரே ஒரு போன் பண்ணா எல்லாம் முடிஞ்சிரும்னு சொல்ற? இன்னைக்கு மட்டும் என் பையனுக்கு 8 தடவை போன் பண்ணிட்டேன், அவன் எடுக்கவே இல்லை தெரியுமா. நாளுக்கு நாள் எனக்கு பார்வை குறைஞ்சுகிட்டே வருது.
தாத்தா, நீங்க தப்பான நம்பருக்கு கால் பண்ணிருக்கீங்க, அதான் போன் எடுக்கல.
என்னமா, என் பையன் நம்பர் எங்களுக்கு தெரியாதா?
அத சொல்லல தாத்தா, நான் ஒரு நம்பர் சொல்றேன், அதுக்கு கால் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க மேஜிக்க, ஒரே ஒரு கால் போதும், எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்.
அப்படி ஒரு நம்பர் இருக்கா என்ன? என்னால நம்ப முடியல தாயி.
அட உண்மையாத்தான் பாட்டி, 1, 4, 5, 6, 7 அதான் அந்த மேஜிக் நம்பர்.
1, 4, 5, 6, 7 இந்த நம்பரா?
ஆமா தாத்தா. இப்போ சின்ன பசங்களுக்கு எப்படி சைல்ட் லைன் நம்பர் இருக்கோ அது மாதிரி 1, 4, 5, 6, 7 வயசானவங்களுக்கான ஹெல்ப்லைன் நம்பர்.
என் கண்ணு பிரச்சனைக்கு போன் பண்ணலாமா?
பண்ணலாம் தாத்தா.
எனக்கு 2 வருஷமா பென்ஷன் வரல, நான் போன் பண்ணலாமா?
பண்ணலாமே.
நான் 4 பூரா தனியா தான் இருக்கேன், நான் போன் பண்ணலாமா?
தாராளமா பண்ணலாம் பாட்டி.
என் பேத்தி நிறைய வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். யாருமே இல்லாம தனியா இருக்கிறவங்களுக்கு எப்படிமா உதவி பண்ண முடியும்?
தாத்தா, ஃபோன் பண்ண உடனே யாரும் நமக்கு துணைக்கு வர மாட்டாங்க. ஆனா ஃபோன்ல நம்ம கூட பேசுவாங்க, நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, அது மூலமா அந்த தனிமையை கொஞ்சம் போக்குவாங்க.
உண்மையாகவே இது மேஜிக் நம்பர் தான் போலயே.
இவ்வளவு நல்லது பண்றாங்களே, போன் பண்ணா காசு கேட்பாங்களோ?
இல்ல பாட்டி, இது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். காலையில 8 மணில இருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் கால் பண்ணலாம். உங்க எல்லாருக்கும் இன்னும் சந்தேகம் தீரலன்னு நினைக்கிறேன். நான் வேணும்னா இப்போ 1, 4, 5, 6, 7 கால் பண்ணி உங்க சந்தேகத்தெல்லாம் தீர்த்து வைக்கிறேன். இருங்க. ஹலோ,
வணக்கம். தமிழ்நாடு எல்டர் லைன், சொல்லுங்க.
சார் வணக்கம்.
சொல்லுங்க, எந்த மாவட்டத்துல இருந்து பேசுறீங்க?
ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். இது எல்டர் ஹெல்ப்லைன் தானே?
ஆமாங்க மேம், முதியோருக்கான உதவி என்றா?
ஓகே, இப்போ எந்த மாதிரியான சேவைகள் எல்லாம் இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாங்க முடியும்?
ஓகேங்க மேம், கண்டிப்பா உங்களுக்கான தகவல் தரேன். நம்ம 4 வகையான சேவைகள் பண்றோம். அதுல முதலாவது சேவை பாத்தீங்கன்னா தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முதியோர் இல்லங்கள், பகல் நேர பராமரிப்பு மையங்கள், பராமரிப்பாளர்கள், முதியோர்கள் பயன்படுத்தும் உபகரணங்கள் குறித்த தகவல்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
ஓகே சார்.
இரண்டாவது சேவை பாத்தீங்கன்னா வழிகாட்டுதல் வழங்கிட்டு இருக்கோம். சட்டம் சார்ந்த வழிகாட்டுதல், பென்ஷன் குறித்த வழிகாட்டுதல், பராமரிப்பு சட்டம் 2007 படி பெற்ற பிள்ளைகள் வந்து அம்மா அப்பாவை பாத்துக்கல, அவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணல அப்படின்னா அவங்களோட பெர்மிஷனோட கம்ப்ளைண்ட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுவோம்.
ஓகே சார்.
மூணாவது சேவையா மனநலம் குறித்த ஆலோசனை. இப்போ வந்து வயசானவங்க மன அழுத்தம், மனக்கவலை அந்த மாதிரி இருந்தாங்கன்னா எங்களோட நம்பருக்கு கால் பண்ணலாம். நாங்கள் கால் மூலமாக கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கோம்.
ஓகே சார்.
நாலாவது சேவையாக பார்த்தீங்கன்னா கள அளவிலான ஆதரவு. இப்போ ரோட் சைடில் பஸ் ஸ்டாண்டில் இருக்கவங்கள ரெஸ்கியூ பண்ணி அவங்களுக்கு ஃபேமிலி இருந்துச்சுன்னா ஃபேமிலியோட சேர்த்து வைப்போம். இப்போ வயசானவங்களை யாராவது உடல் ரீதியாக துன்புறுத்துனா எங்கள் டீமை வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் மேம்.
ஓகே சார்.
நம்மளோட சேவை பார்த்தீங்கன்னா காலையில 8 மணிலிருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் வாரத்தில் 7 நாளும் இருக்கும்.
ஓகே சார்.
மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இரண்டும் இணைஞ்சு நடத்துகிற சேவை தாங்க இது.
ஓகே சார். இப்போ வந்து ஒரு வயசானவங்களுக்கு வந்து கண்ணு தெரியல, அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும், அதுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணலாமா?
ஓகே மேம், உங்களுக்கான தகவல் நான் தர்றேன். இப்போ வந்து அவங்களுக்கு கண்ணு தெரியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து நேரடியா எதுவும் பண்ண மாட்டோம் மேம். கால் பண்றவங்க கிட்ட 104 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ண சொல்லுவோம். ஏன்னா டிசபிலிட்டிக்கான ஹெல்ப்லைன் நம்பர் 104. அந்த நம்பருக்கு கால் பண்ணி சொன்னா அப்படின்னா அவங்க வந்து பாத்துப்பாங்க.
ஓகே சார். இப்போ வந்து 2 வருஷமா பென்ஷன் எனக்கு கிடைக்கல அப்படின்னு கேக்குறவங்களுக்கு அதுக்கும் நீங்க இன்னொரு ஹெல்ப்லைன் நம்பர் தான் சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படித்தானே?
இல்லைங்க மேம், ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணுவோம்.
நீங்களே பண்ணுவீங்களா?
அவங்க கிட்ட நாங்களே செக் பண்ணி அவங்க வந்து அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ப்ரொசீஜர் எல்லாமே சொல்லிடுவோம். எல்லாம் செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இசேவை மையத்துல போய் அப்ளை பண்ண சொல்லுவோம்.
ஓகே சார்.
இப்ப கொஞ்ச நாளாதான் வந்துகிட்டு இருந்துச்சு, கடைசி 6 மாசமா வரல, 1 வருஷமா வரல அப்படின்னா மறுபடியும் அவங்களுக்கான எலிஜிபிலிட்டி செக் பண்ணுவோம். அதுக்கான தகுதி பாத்தீங்கன்னா ஆண் வாரிசு இருக்க கூடாது, பெண் பிள்ளைங்க இருந்தாலும் மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கணும், அவங்க பேர்ல சொத்தோ இடமோ எதுவுமே இருக்க கூடாது, அவங்க வேற எந்த பென்ஷனும் வாங்க கூடாது, அவங்களோட ஆண்டு வருமானம் 72,000 கீழே இருக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அவங்களை அப்ளை பண்ண சொல்லுவோம். அப்படியே அவங்களுக்கு வரல அப்படின்னா உண்மையான காரணம் என்ன அப்படின்றத செக் பண்ணி நாங்களே அவங்க கிட்ட சொல்லுவோம். மேம், இந்த காரணத்தினாலதான் உங்களுக்கு இப்ப பென்ஷன் கிடைக்கல அப்படின்றத சொல்லுவோம். இந்த மாதிரி தான் மேம் சேவை பண்றோம்.
ஓகே சார். இப்போ தனிமையில ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கால் பண்ணா
கவுன்சிலிங் சப்போர்ட் கொடுக்கற மேம், கால் கவுன்சிலிங் கொடுக்கறோம், காலையில இருந்தே பண்ணுவோம்.
ஓகே சார். இப்போ எங்க ஏரியால வந்து மீன் வெட்ற இடம் ஒன்னு இருக்கு, அங்க வந்து ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தையும் இல்ல ஹஸ்பண்டும் இல்ல, அவங்க தினமும் மீன் வெட்டினாதான் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு காசு கிடைக்கும், தங்குறதுக்கு வீடும் இல்ல. இப்ப நான் அவங்க கிட்ட இந்த நம்பரை கொடுத்து கால் பண்ண சொன்னா நீங்க என்ன சார் பண்ணுவீங்க?
ஓகே மேம், நாங்க அவங்க கிட்ட வந்து பேசுவோம், வருமானத்துக்கு எந்த வழியும் இல்ல, தங்குறதுக்கு வீடும் இல்ல அப்படின்னா ஓல்ட் ஏஜ் ஹோம் போறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்போம். அவங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நாங்களே ஃப்ரீயா சேர்த்து விடுவோம் மேம்.
ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் சார். என்ன தாத்தா, உங்க சந்தேகத்துக்குலாம் இப்ப பதில் கிடைச்சிருச்சா?
கிடைச்சிருச்சு. ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குதே. எதுலையுமே திருப்தி அடையவே கிடையாது மனுஷனா யானி. ஒரு சின்ன சந்தேகம், அதான் கேக்குறேன், அதுக்கே இவ்வளவு சொல்லிச்சுக்கிற? முத சந்தேகத்தை கேளு, சின்னதா பெருசான்னு நாங்க பாக்குறோம். என்னை பார்த்தா உங்களுக்கு நக்கலா தெரியுது, என்னோட சந்தேகம் உங்களுக்கும் சேர்த்துதான்.
எல்லாரும் தாத்தாவை ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க, சொல்லுங்க தாத்தா உங்க சந்தேகம் என்ன?
இல்ல லட்சுமி, யாருமே தெரியாத ஆளுகிட்ட போய் எப்படி உதவி கேக்குறது? அப்படி எங்க கஷ்டத்தை வெளியாள்கிட்ட சொன்னா எங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு என் மேல கோபம் தானே வரும்.
என் மருமகளுக்கு தெரிஞ்சாலும் தப்பாதான் நினைப்பா.
என் பையனும் கோபப்படுவாயா?
நீங்க நினைக்கிறது சரிதான், இத பத்தி அவங்கள்ட்டையும் பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு கதையை கேப்போமா?
அந்த காலத்துல ஒரு ஊர்ல செல்வோன்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவருக்கு அப்பா அம்மா கிடையாது, தினமும் கஷ்டப்பட்டு வேலை பார்ப்பாரு. சின்ன குடிசையில இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தாரு. ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு வரும்போது வழியில ஒரு வெள்ளி காசு கீழே கிடந்ததை பார்த்து எடுத்துக்கிட்டாரு. செல்வத்துக்கு பயங்கர சந்தோஷம். திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை, நம்மளே போதுமான அளவு சம்பாதிக்கிறோம், இந்த காசை எதுக்கு செலவழிக்கணும், பத்திரமா எங்கேயாச்சும் வச்சிடணும்னு நினைச்சாரு. அப்பதான் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து செல்வத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி பேசினது ஞாபகத்துக்கு வந்துச்சு. உடனே செல்வம் முடிவு பண்ணிட்டாரு, இவ்வளவு நாள் நம்ம தனியா வாழ்ந்துட்டோம், இனிமே நமக்கும் குடும்பம் வந்துடும், இந்த வெள்ளி காசை நம்ம மனைவி கிட்ட கொடுத்துருவோம்னு ஆசைப்பட்டாரு. சரி, நம்ம இருக்கிறதோ சின்ன குடிசை, அங்க அந்த வெள்ளி காசை வச்சா பாதுகாப்பா இருக்காதே, என்ன பண்றது? ஒரே குழப்பம் நம்ம செல்வத்துக்கு. டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அது என்னன்னா, அந்த ஊரு ராஜாவோட பழைய மாளிகை ஒன்னு இருக்கு, அந்த பக்கம் யாருமே போக மாட்டாங்க, அங்க போய் இந்த வெள்ளி காசை வச்சுட்டா பாதுகாப்பா இருக்கும்னு அங்க போய் வச்சுட்டு கொஞ்ச நாள் அப்புறம் அதை வச்சதையே மறந்துட்டாரு செல்வம். அவருக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்க போது அப்பா ஆக போற சந்தோஷத்துல இருந்தாரு நம்ம செல்வம். அப்பதான் செல்வம் தன்னோட மனைவிக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்க ஆசைப்பட்டாரு. ஆனா அவர்கிட்ட அதுக்கு காசே இல்ல. அப்பதான் அவருக்கு அந்த வெள்ளி காசு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவ்வளவுதான், இருந்த இடத்துல இருந்து வெறி பிடிச்ச மாதிரி வெள்ளி காசு வச்ச அந்த பழைய மாளிகையை நோக்கி ஓட ஆரம்பிச்சாரு. மத்தியானம் நல்லா வெயில் அடிச்சிட்டு இருக்கிற இந்த சமயத்துல யாரோ ஒரு இளைஞன் தன்னோட மாளிகையை நோக்கி ஓடி வர்றத பார்த்த ராஜா, யாரோ ரொம்ப பெரிய பிரச்சனையில வராங்க போலன்னு நினைச்சு அவனுக்கு உதவி பண்ண காவலாளி அனுப்பி என்னன்னு பாக்க சொன்னாரு. அந்த காவலாளியும் போய் நம்ம செல்வத்தை ராஜா கிட்ட கூட்டிட்டு வந்தாரு. ராஜா செல்வத்தை பார்த்து, என்ன பிரச்சனை தம்பி, உன் முகம் எப்படி பரபரப்பா இருக்குன்னு கேட்டாரு. அரசே, என்னோட ஒரு பொக்கிஷத்தை உங்க பழைய மாளிகையில மறைச்சு வச்சிருக்கேன், அதை எடுக்கத்தான் வந்தேன் அரசே. என்ன பொக்கிஷம்? அரசர் கேட்டாரு. அது வெள்ளிக்காசு அரசேன்னு செல்வம் பதில் சொன்னாரு. உன்னைய பார்த்தா வெள்ளிக்காசு வச்சிருக்கிற அளவுக்கு வசதியான ஆள் மாதிரி தெரியலையே. சரி பரவாயில்ல, எவ்வளவு வெள்ளிக்காசு வச்சிருந்த சொல், நானே உனக்கு அதை தரேன். என் நாட்டுல மக்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது, சொல்லு, ஒரு 1,000 வெள்ளிக்காசு இருக்குமா அதுக்குள்ள? அரசர் கேட்டாரு. ஐயோ அரசே, அவ்வளவு இல்ல. பின்ன 100 வெள்ளிக்காசா? இல்ல அரசே. அட, அப்ப 1 டஜன் வெள்ளிக்காசுக்கா இந்த வேகாத வெயில்ல தலைதறிக்க ஓடி வந்த? 1 டஜனும் இல்ல அரசே. அப்புறம் எத்தனைதான் மறைச்சு வச்ச? ஒரே 1 வெள்ளிக்காசுதான் அரசே. ராஜா சிரிச்சுக்கிட்டே, உன்னோட நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ 1000 வெள்ளிக்காசுன்னு சொல்லியிருந்தா கூட நான் அதை உனக்கு கொடுத்துருப்பேன். ஆனா நீ பொய் சொல்லல. இவனோட நேர்மையை பாராட்டி இவனுக்கு 1000 வெள்ளிக்காசுகளை கொடுங்கன்னு அரசர் கட்டளையை பிறப்பிச்சார். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்த செல்வம் ராஜாவை பார்த்து ரொம்ப மரியாதையா, அரசே உங்க பெரிய மனசுக்கு மிக்க நன்றி. ஆனா அந்த ஒரு வெள்ளிக்காசு என்னோட சொந்த சொத்து. இன்னும் 2 மாசத்துல நான் அப்பா ஆக போறேன். இந்த நேரத்துல அந்த வெள்ளிக்காசை என்னோட மனைவிக்கு பரிசா கொடுக்க ஆசைப்படுறேன். அதனால எனக்கு என்னோட வெள்ளிக்காசு மட்டும் போதும். அரசருக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு. என்ன, என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற? ஒழுங்கா நான் கொடுக்கற 5000 வெள்ளிக்காசை வாங்கிட்டு இடத்த காலி பண்ணு. நிலைமை மோசமாகிருச்சுன்னு இப்பதான் செல்வத்துக்கு புரிஞ்சிச்சு. உடனே சுதாரிச்சுக்கிட்டு ராஜாவை பார்த்து, அரசே உங்க கருணை உள்ளத்துக்கு இந்த உலகத்துல ஈடு இணை எதுவுமே இல்ல. அடியேன் பேச தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சுக்கிறங்க. உங்க மனச புரிஞ்சுக்கிறாம பேசிட்டேன், அடியேனை மன்னிச்சுட்டு அடியேனுக்கு ஒரு உதவி பண்ணுங்க அரசேன்னு கேட்டான் செல்வம். அரசரும் சந்தோஷமா, சரி சரி மன்னிச்சுட்டேன், என்ன உதவி வேணும் கேள் மகனேன்னு சொன்னாரு. உடனே நம்ம செல்வம், அரசே நான் சின்ன வயசுல இருந்தே தனியா வாழ்ந்துட்டேன். இப்ப எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்க போகுது. என் மனைவியும் குழந்தையும் என்ன மாதிரி வீடு இல்லாம இருக்க கூடாது. அதனால நீங்க கொஞ்சம் நிலம் கொடுத்தா நான் அதுல புது வீடு கட்டி சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னாரு. உனக்கு இல்லாததா மகனே, அரசு சார்பா இப்பவே உனக்கு 5 ஏக்கர் நிலத்தை கொடுக்க சொல்றேன், சந்தோஷமா? மிக்க நன்றி அரசே, இன்னொரு உதவின்னு மறுபடியும் கேட்டாரு செல்வம். இப்ப என்ன வேணும்? அரசே இங்க பழைய மாளிகை இருக்கிற பக்கம் எனக்கு நிலம் கொடுத்தா நான் இன்னும் சந்தோஷப்படுவேன்னு சொன்னாரு செல்வம். அரசர் சிரிச்சுக்கிட்டே, விவரமான மனுஷன்தான் நீ. ஆக உன்னோட வெள்ளிக்காசு இருக்கிற பக்கமே நிலம் வாங்கிட்ட, சந்தோஷம் சந்தோஷம், போ போ போய் குடும்பத்தோட நல்லா இருன்னு ஆசீர்வதிச்சு அனுப்பி வச்சாரு.
கதை முடிஞ்சிருச்சு. நமக்கு ஒண்ணு வேணும்னா அதுக்காக தொடர்ந்து போராடினா கண்டிப்பா அது நமக்கு கிடைக்கும். அதுதான் இந்த கதையோட நீதி. இப்ப சொல்லுங்க, இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சது?
நீங்க சொல்லி கொடுத்த இந்த வயசானவங்களுக்கான ஹெல்ப் லைன் பத்தி எங்க நண்பர்கள் அப்புறம் எங்க குடும்பத்துக்கு சொல்லணும். குறிப்பா மகன் மருமகள் எல்லார்ட்டையும் சொல்லணும். ஆரம்பத்துல அவங்க புரிஞ்சுக்கிறீங்களாலும் தொடர்ச்சி அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணா கண்டிப்பா புரிஞ்சுக்கிடுவாங்க.
முக்கியமா இந்த திட்டம் அவங்களுக்கு எதுவும் கஷ்டத்தை கொடுக்கற திட்டம்லாம் இல்ல. நம்மள மாதிரி வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகத்தான் இந்த திட்டம். இதனால உங்களுக்கு எந்த வகையிலயும் கௌரவ குறைச்சலோ இல்ல ஏதும் பிரச்சனையோ வராதுன்னு சொல்லணும்.
பாயிண்ட சரியா புடிச்சீங்க தாத்தா. இப்ப சொல்லுங்க, இது மேஜிக் நம்பர் தானே?
ஆமா ஆமா.
என்ன நேயர்களே, மொபைல்ல எத்தனையோ நம்பர்களை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க. இனிமே இந்த 1-4-5-6-7 முதியோருக்கான உதவி எண்ணும் அதுல இருக்கும்னு நம்புறேன். உங்களை சார்ந்து இருக்கிற அப்புறம் நீங்க சந்திக்கிற வயசானவங்களுக்கு இந்த ஹெல்ப்லைன் பத்தி சொல்லுங்க. நமக்கு உதவி பண்ண யாருமே இல்லையான்னு எந்த வயசானவங்களும் இனிமே நினைக்க கூடாது. செய்வீங்களா? என்ன கேக்கல? இப்ப கேக்குது. சரி நேர்களே, இந்த நிகழ்ச்சி ஒரு தொடக்கம் தான். இதே மாதிரி முதியவங்களுக்காக இன்னும் நிறைய தகவல்களோட பல நிகழ்ச்சிகள் வர இருக்கு. கேட்டு பயன்பெறுங்க. வரட்டா? நன்றி
நேயர்களே. இதுவரை மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகமும் டெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் சிஆர்ஏ கம்யூனிட்டி ரேடியோ அசோசியேஷன் இணைந்து வழங்கிய மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் திட்டம், அதாவது அடல் வயோ அபியுதாய் யோஜனா என்ற திட்டத்தை பற்றி பல்வேறு விழிப்புணர்வு தகவல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள். இதுபோன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.